எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் நரபட்சணி நாவலிலிருந்து சில பகுதிகள். பஞ்சாபி மூலம் நானக் சிங், தமிழில் முத்து மீனாட்சி, ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நாச்சந்தியில் மக்கள் மெதுவாக பெரிய கூட்டமாக கூடிவிட்டார்கள். மனிதனிடம் ஒரு கெட்ட குணம் உண்டு, புதிதாக எதையாவது பார்க்கும் குணம். அது அவசியமா இல்லையா என்பதை பற்றி அவன் சிந்திப்பதில்லை. அவன் மனம் இதுவரை பார்த்திராத அபூர்வ காட்சியினால் ஈர்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆவலினால் உந்தப்பட்டு மக்கள் வேக வேகமாக அந்த கூட்டத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தார்கள். கூட்டத்தில் நடக்கும் காட்சி கண்ணுக்கு தெரியாதவர்கள் காலில் உண்ணி உண்ணி பக்கத்து மனிதனிடம், தோளில் கை வைத்து அருகில் இருப்பவர்களிடம் என்னாச்சு என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். என்னாச்சு என்பதை அறிய மக்களுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. அமர்க்களத்தினுடன் சூழ்ந்திருப்பவர்களின் வட்டம் ஒரு ஓரமாக உடைந்தது. உள்ளிருந்து சிவப்பு தலைப்பாகியுடன் ஒரு போலீஸ்காரன் வெளிப்பட்டான். அவனுக்கு பின்னால் சில இளைஞர்கள் தங்கள் திடகாத்திரமான கைகளில் ஒரு மனிதனை இழுத்து கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு திருடனை பிடித்திருக்கிறார்கள். பாதையில் அவனை தர தரவென்று இழுத்து போகும் காட்சி பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. ஆனால் அப்படி இழுத்து வருவது அவர்கள் தவறில்லை, குற்றம் அவனிடம்தான். காரணம், அந்த திருடனுக்கு ஒரு கால்தான் இருந்தது. திருடனும் திருட்டும் எவ்வளவுதான் வெறுக்கத்தக்கதாக இருந்தாலும் ஏதாவது புதுமையாக பார்க்க வேண்டும் என்ற மனிதனின் ஆர்வம் சில சமயம் வெறுக்கத்தக்க பொருள்களை பார்க்கும் பொழுதும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. சத்தம் வந்து கொண்டிருந்தது. அடி ராஸ்கல், ஒத பட்ட பகல்ல திருட்டு. இழுத்து வரப்பட்ட திருடனின் மீது எவ்வளவு அடிமேல் அடி விழுந்து கொண்டிருந்ததோ அவ்வளவு சுவாரஸ்யம் மக்களிடம் கூடிக்கொண்டே வந்தது. மிகவும் அதிகம் அடிபட்டதனால் திருடன் நாய் மாதிரி மூச்சிரைத்துக் கொண்டிருந்தான். அவனுடைய உடலில் அங்கும் இங்கும் தோலுரிந்து தாடை வீங்கி மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. கூட்டத்திலிருந்து ஒரு குரல் வந்தது, உட்டுடுப்பா, பாவம் அடிபட்டு செத்துற போறான். இறக்கப்பட்டு மக்கள் சொன்ன இந்த சொற்கள் முதலிலேயே அந்த கூட்டத்தில் கேட்கவில்லை. இரண்டுக்கு பதிலாக ஒன்றரை காலையும் மற்றொருவன் கையில் அவனுடைய ஊன்று கட்டையையும் பார்த்ததும் அதே மாதிரி மற்றவர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தனர். மற்றொரு முனையில் குரல் கேட்டது, உற்றுடுப்பா, உற்றுடு, பாவம், நுண்டி, எப்படி விட முடியும்? ஒரு பெருத்த குள்ளமான மனிதன் கத்தினான். நஷ்டப்பட்டவர்களுக்குத்தான் தெரியும், நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்க உற்றுடுங்கன்னு. கொஞ்சம் போச்சுன்னா நூத்து கணக்கா நஷ்டமாகி இருக்குமே. லூதியானா போலீஸ் சதுக்கம் N3 அருகில் சைந்தா என்ற நாட்சந்தியில் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்தது. அஸ்தமித்துக் கொண்டிருக்கும் மாலை வேளையில் இந்த சத்தம் பயங்கரமாக காட்டில் டஜன் கணக்கான சிங்கங்கள் ஒன்றாய் சேர்ந்து கர்ஜிப்பதைப் போல இருந்தது. நாட்சந்தியின் அருகில் பாதையோரத்தில் ஓரிடத்தில் மிருதுவான ரோமத்தால் செய்யப்பட்ட கம்பளியில் சாயம் ஏற்றும் ஒரு தொழிற்சாலை இருந்தது. அதில் நிறைய மனிதர்கள் வேலை பார்த்து வந்தனர். காய்ந்த சால்வைகளை எடுத்து மடித்து வைத்துக் கொண்டிருந்த போது அந்த நொண்டி திருடன் ஊன்றுகட்டையின் உதவியுடன் நடந்து வந்து குழாயிலிருந்து தண்ணீர் குடிக்கும் சாக்கில் உள்ளே நுழைந்து விட்டான். திரும்பும் பொழுது வெளியில் நடந்து கொண்டிருப்பவர்களின் கண்களில் படாமல் ஒரு சால்வையை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். மக்களின் கவனமின்மை ஒரு புறம், மாலை நேர மங்கிய இருட்டு ஒரு புறம், இரண்டும் சேர்ந்து அவனுக்கு துணை புரிந்தன. ஆனால் அதிர்ஷ்டம் அவனுக்கு துணை புரியவில்லை. அதை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுதே எதிரில் ஒரு தொழிலாளி வந்து விட்டான். திருடனின் கக்கத்தில் சால்வையை பார்த்ததுமே அவன் கத்த ஆரம்பித்து விட்டான். திருடன் பிடிக்கப்பட்டு விட்டான். ரொம்ப நேரம் வரை காதை துளைக்கும் வாதம் நடந்து வந்தது. சிலர் திருடனை விட்டுவிடும்படி வேண்டிக் கொண்டனர். சிலர் அவனை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கும்படி கூறினர். கடைசியில் நொண்டிக்கால் அவனுக்கு உதவியது. அதை பார்த்துத்தானே இரக்கமுள்ளவர்களின் எண்ணிக்கையும் கூடியது. சிலர் முன்வந்து அவனை விடும்படி வேண்டிக் கொண்டனர். பலனாக 4-5 அடி கொடுத்து விட்டு அவனை விட்டுவிட்டனர். அவன் கீழே விழுந்தது 3 கோலும் அவன் மீது விழுந்தது. கூட்டம் கலைந்து இன்னும் சிலரின் திட்டு அவன் காதுகளில் விழுந்து கொண்டிருந்தது. அவனுக்கு தன் நிலைமை புரிந்து உடலின் முழு பலத்தையும் திரட்டி ஒருவாறு எழுந்து நிற்பதில் வெற்றி பெற்றான். அவனுடைய ஊன்றுகோலில் லேசான கீறல் விழுந்து விட்டது. ஊன்றுகோலில் தன் முழு பலத்தையும் கொடுத்து மெது மெதுவாக ஓரமாக நடக்க ஆரம்பித்தான். இப்படியே ஆடி அசைந்து அங்கிருந்து வெளியே வந்தான். இருளடர்ந்து விட்டிருந்தது. அவனுடைய வீடு இதே பகுதியில் ஓரமான பழைய குடியிருப்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது அவனுக்கு வீடு செல்லும் எண்ணம் இல்லை. வீட்டுக்கு செல்லும் வழியை விட்டுவிட்டு இஸ்லாமியா ஸ்கூல் ரோடில் நடந்து சென்று ஒரு தண்ணீர் குழாயின் அருகில் நின்று விட்டான். குழாயில் முகம் கை கால் கழுவி வாய் கொப்பளித்து பல்லில் உள்ள இரத்தத்தை சுத்தப்படுத்தினான். அடிபட்டதால் வந்த வேதனையை விட வெயில் தரும் வேதனை அதிகமாக இருந்தது. துணியை கழற்றி விட்டு குழாயில் குளிக்கலாம் போல் இருந்தது. ஆனால் முதலில் சர்க்கார் குழாயில் குளிப்பது குற்றம், இரண்டாவது இந்த கடும் வெயிலில் குளித்தால் தடுமம் வருமோ என்ற பயம், குளிப்பதற்கு பதிலாக தண்ணீரை எடுத்து சூட்டை தணித்துக் கொண்டான். காயம்பட்ட இடத்தை சரி செய்ய முயன்றான். பிறகு குழாயிலிருந்து சிறிது தூரம் சென்று நீளமாக படுத்து விட்டான். கண்களை மூடி இன்றைய கெட்ட நிகழ்ச்சியை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். தண்ணீர் உடலில் பட்டதனாலேயும் காற்று வீசுவதனாலேயும் கொஞ்சம் சௌகரியமாக உணர்ந்தான். கொஞ்ச நேரம் படுத்தே கிடந்தான். பிறகு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. ஆனால் பயமாகவும் இருந்தது. இதை மறைக்கவும் முடியாது. அவனுடைய வீங்கிய முகம் காட்டி கொடுத்து விடுமே. இருட்டான பின் வீடு சென்று பின் பேசாமல் கட்டிலில் சென்று படுத்து விட வேண்டும். இதை விட்டால் வேறு வழி ஒன்றும் இல்லை. காலையில் வீக்கம் கொஞ்சம் குறைந்துவிடும். இல்லாவிட்டால் ஏதாவது சாக்கு போக்கு. கீழே விழுந்து விட்டேன், ஓடி வந்து மாடு முட்டி இப்படி ஏதாவது சாக்கு சொல்லி தப்பி விடலாம். எழுந்து வீட்டை நோக்கி நடந்தான். ஊன்றுகோலால் தான் அவன் நடந்தான் என்றாலும் அவன் கால் ஒத்துழைக்க மறுத்தது. எப்படியும் வீட்டுக்கு போகத்தான் வேண்டும். வேறு என்ன செய்ய? கோபம், அவமானம், எதிர்காலத்தை பற்றிய கவலை ஆகியவற்றினால் அவன் மனம் மயானத்தில் நெருப்பு எரிவது போல் எரிந்து கொண்டிருந்தது. நடந்த சம்பவத்தை நினைத்ததுமே அவனுடைய கால் நின்று விடுகிறது. வரும் காலத்தில் நிகழப்போகும் எதை நினைத்தாலும் பெரிய இரும்பு துண்டை விழுங்கியதைப் போலவும் அதை ஜீரணிக்க அவன் திண்டாடி திணறுவதைப் போலவும் தோன்றியது. இருந்தாலும் வீட்டின் மீது உள்ள மோகம் அவன் கால்களை இழுத்துச் சென்று கொண்டிருந்தது. ஊனமுற்று அடிபட்ட உடலுடன் அவன் ஆடி ஆடி சென்று கொண்டிருந்தான். வீட்டை இல்லை, சாவை நோக்கி சென்று கொண்டிருப்பதைப் போல் இருந்தது. வாசல் படியில் காலை வைத்ததுமே நெருப்பு துண்டம் போன்ற சத்தம் அவன் காதுகளில் பாய்ந்தது. ஊன்றுகோல் வச்சு டக்கு டக்குன்னு நடந்து வெறும் கையோட வந்துட்டீங்களா? போகும்போது என்ன சொன்னேன் உங்ககிட்ட? வீட்டில் நுழைந்ததுமே சுலோச்சனா புருஷனை அதட்டினாள். அது மட்டும் அவளுக்கு திருப்தி அளிக்கவில்லை, இன்னும் திட்டி இருக்கு. காலையில் வெளியில் செல்லும் பொழுது பஜாரிலிருந்து வாங்கி வருவதற்காக ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருந்தாள். ஒரு முறை அல்ல, மூன்று முறை எண்ணி எண்ணி பார்த்து கொடுத்திருந்தாள். ரொம்ப நாளாகவே எல்லா சாமான்களும் தீந்து விட்டிருந்தன. நாள் முழுவதும் எண்ணி எண்ணி பார்த்து விட்டிருந்தாள். புருஷன் மீது கோபம் அதிகரித்து கொண்டே வந்தது. அடிக்கடி அவனுடைய கடமையை ஞாபகப்படுத்தி திட்டிக் கொண்டே இருந்தும் அவன் இப்படி கடமை மறந்து அலட்சியமாக இருப்பது மிகவும் அநியாயமாகப்பட்டது அவளுக்கு. அடுப்படிக்க ஒரு பெண்ணுக்கு 100 விதமான சாமான்கள் வேண்டியிருக்கும். இதில் உப்பு போன்ற சின்ன சாமான் குறைந்தாலும் கோபம் பொத்து கொண்டு வருகிறது. இதற்கெல்லாம் பொறுப்பு யார் என்று கொஞ்சமாவது நினைத்து பார்க்க வேண்டாமா? இன்று சீக்கிரமாகவே சிங்காரா சிங் வீட்டிலிருந்து கிளம்பும் போதே சுலோச்சனா நினைவுபடுத்தினாள். ராத்திரிக்கு மாவு இல்ல, விறகு வாங்கி கொண்டு வாங்க. துணி துவைக்கிற சோப்பும் தீந்துடுச்சு. அப்புறம் மண்ணெண்ணெய். அப்புறம் இதற்கெல்லாம் ஒரே பதில்தான் இருந்தது சிங்காரா சிங்கிடம். சரி, வாங்கி வரேன். பெண் மனம் ஆணை விட அதிகம் உணர்ச்சி மயமானது. வருத்தப்படும் பொழுது அவள் தன் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைவு கூறுகிறாள். தன் கடந்த காலத்தை எண்ணி சுலோச்சனா இன்னும் முழுதும் சோகமாக இருந்தாள். சில சமயம் தன் தாய் தந்தையரை துரதிருஷ்டத்தை, சில சமயம் தன் புருஷனை திட்டிக் கொண்டிருந்தாள். அடிக்கடி அவளுடைய மனம் வேதனையை கொடுத்தது. எந்த நாசமாக போயிரு வேளையில் இந்த பொறுப்பற்ற கொடூரமான மனிதருடன் தன் வாழ்க்கை பிணைந்ததோ? இதைவிட வாழ்க்கை முழுவதும் கன்னியாகவே இருப்பது எவ்வளவோ மேல். கடுமையான வெயிலினாலும் வெக்கையினாலும் அவளுடைய நிலைமை மிக மோசமாக இருந்தது. இது போதாதென்று குறுகிய இருட்டான ஜன்னலே இல்லாத ஒரு சிறிய அறை, அதற்கு பின்னால் ஒரு இருண்ட குட்டி அறை. சின்ன முற்றம் இருந்தாலாவது காற்று கொஞ்சமாவது எட்டி பார்க்கும். ஆனால் இருந்தால்தானே? கிழக்கு பார்த்து கதவு இருப்பதனால் மதியமானதும் வீடு முழுவதும் சூளை அடுப்பு மாதிரி கொதிக்கும். தவிர வீட்டில் ஒரு கைவிசிறி கூட கிடையாது. தினமும் அவள் சிங்காரா சிங்கிடம் விசிறி வாங்கி வர சொல்வாள். தினமும் அவனும் சரி என்று சொல்வான். இந்த பயங்கர வெப்பத்திலிருந்து தப்புவதற்கு ஒரே வழி அவளிடம் உள்ள அகலமான ஒரு அட்டை. அதுவும் இரண்டு துண்டாக கிழிந்திருந்தது. மேலும் இது ஒரு நாளைய கஷ்டம் இல்லையே. மதியம் வெப்பத்தின் உக்கரம் உயரும் போது அவள் அந்த அட்டையை எடுத்து கொண்டு வந்து வெளியே அமர்ந்து விடுவாள். ஒரு கணம் அவளுடைய பார்வை எதிர் வீட்டு இரண்டாவது மாடியில் படும். அதனுடைய அலங்காரமான கதவு அடிக்கடி திறந்தே இருக்கும். அதன் மேலுள்ள மின்விசையை முழுவேகத்துடன் சுற்றி கொண்டே இருக்கும். அவள் அந்த மின்விசையை ஒருமுறை பார்ப்பாள். உடனே அவளுள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் ஆசை விழித்தெழும். பின் யோசித்து கொண்டே இருந்து விடுவாள். அந்த வீட்டு சொந்தக்காரன் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி! இன்றைய நாளை அவள் மிகவும் கஷ்டப்பட்டு கழித்தாள். ஒருவேளை நிரந்தரமாக சுற்றி கொண்டிருக்கும் அந்த மின் விசிறியையும் அதன் வேகத்தையும் பார்த்து தன் கையில் உள்ள அட்டை விசிறியை ஒப்பிட்டு கொண்டிருந்தாளோ என்னவோ. மின் விசிறியின் இனிமையான ஒலி அவள் காதுகளில் ஒலித்து அவளுடைய கோபத்தையும் குழப்பத்தையும் அதிகமாக்கி கொண்டிருந்தது. வெறும் கையுடன் வந்த சிங்காரா சிங்கை பார்த்ததும் அவள் கோபத்திற்கு எல்லையில்லாமல் போயிற்று. மனதில் உள்ள முழு கோபத்தையும் புருஷன் மீது அருவியாய் கொட்டிவிட வேண்டும் போல் இருந்தது. ஆனால் ஊன்றுகோலுடன் டக்கு டக்குன்னு சத்தப்படுத்திக்கிட்டு சுலோச்சனாவின் வாயிலிருந்து இந்த சின்ன வாக்கியம் வெளிவந்து விட்டது. சுலோச்சனாவுக்கு என்ன தெரியும், இந்த சின்ன வாக்கியம் அவனுக்கு 1000 திட்டுகளையும் விட அதிக கஷ்டத்தை கொடுக்கும் என்று. சிங்காரா சிங் கேட்டும் கேட்காதது போல் இருந்தானா, அல்லது அவனுடைய திருட்டு மனது அவனுக்கு வாய்ப்பூட்டு போட்டு விட்டதோ? சுலோச்சனா மீது ஒரு பார்வையும், தன் கை இழுக்கில் இருந்த ஊன்றுகோலின் மீது ஒரு பார்வையும் வைத்து வெடித்து வரும் தன் கோபத்தையும் விழுங்கி கொண்டான். பின் டக் டக் என்ற சத்தத்துடன் பின்னறைக்கு சென்று விட்டான். புருஷனின் இந்த உதாசீனத்தினால் சுலோச்சனாவின் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. எப்பொழுதும் போல் சிங்காரா சிங் பதிலுக்கு பதில் கொடுத்து 2-3 திட்டும் திட்டி இருந்தால் ஒருவேளை சுலோச்சனாவின் கோபம் இவ்வளவு பெரிசாக எழும்பி இருக்காது. இன்று கடைத்தேவில் அவனுக்கு நேர்ந்த அவமானத்தை போல் என்றும் அவனுக்கு நேர்ந்ததில்லை. அவனுடைய கண்கள் உலர்ந்திருந்தாலும் ஒவ்வொரு அணுவும் வேதனையை கொடுத்தது. அவன் மனதில் பட்ட புண்களை ஆற்ற ஏதாவது ஆறுதலான வார்த்தைகள் மருந்து மாதிரி வேலை செய்யாதா என்ற எதிர்பார்ப்பில் உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை பட்ட அவமானத்தின் சுமை அவனை வீடு வரை இழுத்து வந்தது. சுலோச்சனாவின் வாயிலிருந்து ஊன்றுகட்டையை பற்றிய வார்த்தை வந்ததுமே அவனுடைய காயத்திற்கு குளிர்ந்த சுகமான களிம்புக்கு பதிலாக கூர்மையான கத்தியின் முனையந்த காயத்தை குத்தி குதறியது. கூட்டத்தில் பட்ட அடி உதையை விட சுலோச்சனாவின் இந்த வாக்கியம் அவனுக்கு மிக அதிக வேதனையை கொடுத்தது. சின்ன பறவையை பிடிக்க கழுகு அதை துரத்தும் பொழுது சின்ன பறவை தன் முழு பலத்தையும் திரட்டி தன் கூட்டை நோக்கி பறக்கிறது. ஆனால் அந்த கூடே எரிந்து கொண்டிருந்தால் அது எங்கு போகும்? சிங்காரா சிங்கின் நிலைமையும் இப்பொழுது அப்படித்தான். உள்ளே சென்ற அவன் ஊன்றுகோலை சாய்த்து வைத்துவிட்டு உயிரற்றவன் போல் கட்டிலில் போய் விழுந்தான். இப்பொழுது அவனுடைய சிந்தனை எல்லாம் அவனுடைய உடல் வேதனையை பற்றியது அல்ல, சில நிமிடங்கள் முன்பு நடந்த நிகழ்ச்சியை பற்றியும் அல்ல. அவனுடைய பார்வை அந்த ஊன்றுகோலின் மீது இருந்தது. வெறுக்கத்தக்க அந்த ஊன்றுகட்டையை தூள் தூளாக்கி அடுப்பில் போட்டு எரித்து விட வேண்டும் போல் இருந்தது. அவமானம், தன்மானம் இழப்பு, வெட்கம் கெட்டத்தனம் இவற்றின் கடுமையான அனுபவம் இதுவரை அவனுக்கு வந்ததே இல்லை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.